وعن أبي الدرداء رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصدقة والصلاة. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை எங்களை பார்த்து கேட்டார்கள், அலா உகபிரக்கும் பி அஃதலி மின் தர்ஜத்தி ஸியாமி வஸ்ஸதகத்தி வஸ்ஸலாத்தி. நோன்பை விட, சதக்காவை விட, தொழுகைகளை விட, நபிலான தொழுகைகளை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் அறிவிக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அந்தஸ்தால் மிக உயர்ந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? குல்லா, நாங்கள் சொல்லுவோம், பலா யார் சொல்லலாம், ஆம் அறிவியுங்கள் என்று சொன்னோம். கால சொல்லல்லா அலிஸ் சொன்னார்கள், இஸ்லாஹுதாத்தில் பையினின், பிரிந்து போனவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது இந்த செயல் தொழுகைகளை விட, நோன்பை விட, சதக்காதுகளை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, ஓ பசாது தாத்தில் பையினி இயல் ஹாலிக்கத்து, இரண்டு பேர்களுக்கு மத்தியில் அல்லது இரண்டு சமூகத்துக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவது மார்க்கத்தை சிறைத்து விடும், மொட்டையடித்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் சிறந்த ஆலோசனை. இஸ்லாஹு என்று ஒரு ஒன்று இருக்கிறது, அது ஒரு வணக்கத்திற்கு ஈடானது. சிறந்த ஆலோசனை சொல்வதை போல நாம் செய்யக்கூடிய அதிகப்படியான நஃபிலான வணக்கங்களை விடவும், தான தர்மங்களை விடவும், நஃபிலான தொழுகைகளை விடையெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு அமல் இருக்கிறதுன்னு சொன்னோன்னா, பிரிந்து போனவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவது, அவங்களுக்கு மத்தியில் சமரசத்தை ஏற்படுத்துவது. இது வந்து ஒரு விவாதத்து. இன்றைக்கு இது வந்து அறவே காணாமல் போய்விட்டன. காணாமல் போய்விட்டதோடு மட்டுமல்லாமல், யாராவது அப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சா மேலும் அவர்களுக்கு மத்தியிலே விரிசலை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே செல்லாரசுங்கள் சொல்கிற போது அதை மார்க்கத்தை என்ன செய்து மொட்டையடித்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. தொடை தெரிந்து விடும், ஈமான என்ன செய்த உள்ளத்தில் இருந்து இந்த செயல் அப்படியே தொடை தெரித்து விடும். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களில் இந்த மாதிரி செயலில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது யூதர்கள் தான். யூதர்கள் வந்து முஸ்லிம்களை என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கவே விடமாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒன்று செய்துட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹவுஸ் ஹசரஜனுக்கு இந்த இரண்டு கூட்டத்தார்கள், பிரபலமான கூட்டத்தார்கள், அவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்லை, அண்ணன் தம்பியினுடைய சந்ததியினர்கள் தான், கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுடைய சந்ததியினர்கள், அந்த வழியிலே வந்தவர்கள். அவங்களுக்கு மத்தியில் 120 ஆண்டு காலங்கள் போர் நடைபெற்றன. 120 வருஷமா போர் செய்தாங்க. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இரண்டு தரப்பிலும் இறந்து போயிருக்கிறார்கள். பலவிதமான சேதங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டன. இந்த 120 வருஷம் அவங்க சண்டை போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கூட்டத்தாரிடத்திலே உள்ள ஒருவர் ஒருவருடைய கொலை விஷயமாக, ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்துட்டார். இதற்காக வேண்டி ஏற்பட்ட அந்த தகராறு சண்டை 120 வருடங்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை குடித்தன. இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அந்த சண்டை ஓய்ந்தது. அந்த ரெண்டு கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பகை உணர்வை, அதாவது பரம்பரை பரம்பரையாக ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகள், 120 வருஷம்னு சொன்னா, அந்த அத்தனை பகை உணர்ச்சி மறந்து விட்டு ரெண்டு பேர்களும் சகோதரர்களாக மிக நெருக்கமாக என்ன செய்தாங்கன்னா, ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில் ஈமானுடைய அந்த வலு அவர்களுக்கு மத்தியில் அந்த பகை உணர்ச்சியை மறக்க செய்து சகோதரர்களாக ஆக்கியது. ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. ஒரு நாள் தெருவில் ஒரு யூதன் போய்கொண்டிருந்தான். போகிற போது பார்த்தா, ஹவுஸை சேர்ந்த ஒருத்தரும் அசுரஜை சேர்ந்த ஒருத்தரும் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, உட்காந்து நல்ல தாராளமாக பேசிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக. ஒவ்வொருத்தரும் சிரிச்சு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த உடனே இவனுடைய மனதில், இவனுடைய வயிற்றில் நெருப்பு எரிய ஆரம்பித்தது. அடடா, இவங்க இவ்வளவு காலமாக சண்டை போட்டு இருந்தவங்க இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொறாமைக்கு மொத்த உருவமே யூதர்கள் தான். அவங்கிட்ட இருந்து பிச்சை வாங்குறவங்க தான் மற்ற பொறாமைக்காரர்கள் தான். அவ்வளவு கட்ட எண்ணமும் பொறாமை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. பொறாம தான் அவங்களை இந்த அளவுக்கு தாழ்த்தியது. அந்த பொறாமைத்தி அவர்களுக்கு எரிய ஆரம்பித்த உடனேயே
இவங்களை இப்படி சேர விட்டா நல்லா இல்லையேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே போனா, போற வழியில ஒரு வாலிபர் அங்கிருந்து அவனும் யூதனத்தை சேர்ந்து வந்தான். அவன் வந்தான், வந்தவன அவன் சொன்னான், அங்க பாரு ரெண்டு பேரு எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பத்தியா, நீ அவங்களுக்கு மத்தியில போய் சேர்ந்து அவங்களுக்கு மாதிரியே அப்படியே பேச்சு கொடு, பேச்ச கொடுத்துக்கிட்டே இருந்து அப்படியே அவங்களுக்கு பழைய போர், ஒரு போர் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திய ஒரு போர், அந்த போரை பத்தி நினைவுபடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான். இந்த வாலிபர் வந்தா வந்து உங்களுக்கு மத்தியில இப்படி பேச்சு கொடுத்தான், பேச்சு கொடுத்து ரெண்டு பேத்துக்கு மத்தியில நல்லபடியாவே பேசுற மாதிரியே பேசிட்டே இருந்தான். பேசிட்டே இருக்கிற போது அப்படியே டிராக் மாறி போய் என்ன செய்யறானா, அந்த போரை பத்தி நினைவுபடுத்தினான். அதை நினைவுபடுத்த உடனேயே இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில உணர்ச்சி கிளம்பி விட்டது. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியே விளையாட்டு மாதிரியே பேசுறாங்க, எந்த பரம்பரை அப்படி அத்தனை பேர் இதுல இறந்திருக்காங்க, அத்தனை பேர் இதுல அதாவது வீரத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, நாங்க மட்டும் நம்ம சளைச்சா போயிட்டோம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முத்தி இரண்டு பேர்களும் கைகலப்பிலே இறங்கி விட்டார்கள். இறங்கிய உடனேயே அவுசு கூட்டத்தை சேர்ந்த அந்த கூட்டத்தார்களும் ஹசரத்தை சேர்ந்த கூட்டத்தார்கள் ரெண்டு பேரும் அங்க வந்துட்டாங்க. வந்து வாளை உருவி ரெண்டு பேர்களுமே போருக்கு தயாராக நின்று விட்டார்கள். ஒரு கொஞ்ச நேரத்தில் நடக்கக்கூடிய செயல் இந்த செயல், எவ்வளவு விஷமத்தனமான வேலை. அந்த பேச்சுதான், அந்த பேச்சின் காரணமாக ரெண்டு பேர்களையும், இதுவரையும் சகோதரர்களாக இருந்த அந்த ரெண்டு பேர்களும் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அன்சாரி சஹாபாக்கள், அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவு அளித்தவர்கள். ரெண்டு பேருமே போரை கால தங்களுடைய உரிமை வாழோ வாழோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அங்கே அந்த இடத்திற்கு வந்தார்கள். வந்து ரெண்டு பேருக்கு மத்தியிலே மிக சமாதானத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலே அமைதியை உண்டாக்கினார்கள். அல்லாஹ் அந்த செய்தியை குறிக்குகின்ற வகையில் திருக்குர்ஆனிலே பல வசனங்களை இறக்கி வைத்தார். உங்களை நீங்க எப்படி முதல்ல இருந்தீங்க, நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க, இஸ்லாம் உங்களை காப்பாத்தியது, இந்த அளவுக்கு உங்களை சகோதரர் ஆக்கிய பின்னால நீங்க பழைய நிலைகளை நினைத்து நீங்க இந்த மாதிரி சண்டைக்கு போறீங்களான்னு சொல்லி வசனங்களை இறக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரியே சமாதானம் என்று வருகிற போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்ற பண்பு ரசூலுல்லாஹி இருந்தது. அதுபோலதான் இன்னொரு கோத்திரத்தார்கள், அவர்களுக்கு மத்தியில சச்சரவு ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனை உண்டாயிருக்கிறது என்று செய்தி தெரிஞ்ச உடனேயே நம்ம என்ன செய்வோம் சொன்னா, நமக்கு என்ன, அவன் மாமன் மச்சான் அடிச்சுக்கிறான், இன்னைக்கு அடிச்சுக்கிறான் நாளைக்கு ஒன்னு சேர்ந்துக்கிறோம், நம்ம எதுக்கு இதுல போய் தலையிடணும்னு போயிருவோம், இதான் நம்ம பண்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோத்திரத்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து வேகமாக தன்னோடு சில சகாபாக்களையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வந்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி அங்கே நீண்ட நேரம் அங்கே இருந்து விட்டார்கள். தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து வெளியிலே வந்து அவங்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கின்ற பணியில ஈடுபட்டிருக்கிற போது தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் போய்தான் தொழுகை வைக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்த பிறகு கூட அந்த சமாதான பணியில ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். நேரம் நெருங்கி விட்டது, மாறுபடி நேரம், அநேகமாக மாறுபடி நேரம் என்று நினைக்கிறேன். விளையாடுதல்லா தலைமை பாங்கு சொல்லிய பின்னால பார்க்கிறாங்க, ரசூல்லாவை காணும், திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் இமாம செய்வதற்கு ஆள் வரலன்னு சொன்ன உடனேயே அங்கிருந்து அபூபக்கர் சித்திக் இடத்துல சொல்றாங்க, நீங்க தொழுது வைங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களும் பார்க்கிறாங்க, ரசூல்லா வரல, டைம் ஆயிட்டு இருக்குது, சரி சொல்லி இமாமாக போய் நின்றுட்டாங்க. இமாமாக நின்று அந்த கிராத் ஓடுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள். வந்துவிட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வழிபட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்கின்ற இடத்திற்கு வந்தார்கள். வந்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விலகி பின்னால் போய்விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நேரத்தை கூட தள்ளி வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதான பணியில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவமாக கருதி இருப்பார்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை உண்டாக்க வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்துவது முஸ்லிம்களுடைய கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது சாதாரண ஒன்றல்ல, இஸ்லாமியர்களின் கடமை. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் சொல்லுகிற போது ஒத்தக்குல்லா, நீங்க முதல்ல அல்லாஹ் பயந்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் அஸ்லிமும் பயனுக்கும் உங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் செய்து வைங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். அல்லாஹுடைய அச்சத்திற்கு பின்னால சொல்லப்படக்கூடிய ஒரு கடமை இந்த கடமை. அது இன்றைக்கு தவறி போய்விட்டது. பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை வருகிறது என்று சொன்னால் அது என்ன பிரச்சனை ஆனாலும் சரி அந்த பிரிவினையை அங்கே நீக்கிவிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வழிமுறை. பிரிச்சு விடுறது இல்லை. நிறைய பேர்களுடைய குடும்பங்களிலே பிரிவினை உண்டாருது எதுனாலன்னு சொன்ன கணவன் மனைவிமானுக்கு கூட அவ்வளவு விஷயம் அல்ல, கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு பிடிக்கல உடனே பிரிஞ்சிடணும். எத்தனை தாய்மார்களும் எத்தனை அதாவது கணவன் கூட உடன் பிறந்த சகோதரிகளும் பிரித்து விடுவதை ஆசை கொள்கிறார்கள் தெரியுமா, பேராசை கொள்கிறார்கள். தனக்கு பிடிக்கல, தன்னுடைய குழந்தைக்கு சரியா வரலன்னு சொன்ன உடனே அது ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று செய்து பிரித்து விட்டுருணும். அதுல என்ன கிடைக்கும்? அவர்களுக்கு அவருடைய மார்க்கம் போய்விடும், அவர்களிடத்தில் இருக்கிற ஈமான் போய்விடும். நிறைய பேர்களுடைய நிலை என்னன்னு சொன்னோம், ஒருத்தர் மேல தேவையில்லாத அதிருப்தியை உண்டாக்குறது. ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, அவருடைய உள்ளத்தில் இவரை பற்றி தேவையில்லாத அதிருப்தியை உண்டாக்கி வெறுப்பை உண்டாக்கி ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விடுறது. அது வியாபார விஷயங்களிலும் நடக்கிறது, கொடுக்க வாங்கலிலும் நடக்கிறது, எல்லா விஷயத்திலும் நடக்கிறது. இப்படி செய்கிற போது என்னாகும் சொன்னா, அவர்களிடத்தில் இருக்கிற மார்க்கம் என்ன செய்யப்படும், மொட்டை அடிக்கப்பட்டு விடும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது பசாத் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பிரிவினை உண்டாக்குவதை பசாத் என்று குறிப்பிட குழப்பம் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது. இஸ்லாம் அதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, இம்ரான் என்று சொல்கிற ஒரு சஹாபி, அவருடைய மனைவி தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டார். தாயார் வீட்டுக்கு போக அனுமதி கேட்டவுடனே இவர் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல, அதான் நீ போகக்கூடாது அப்படின்ட்டார். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. உடனே இவர் என்ன செய்யார் சொன்னா, நீ நான் வெளியே போன பிறகு நீ போனாலும் போயிடுவேன்னு சொல்லி வீட்டில் மேல மாடியில் என்ன செய்தாருன்னா, அந்த மனைவி வெளியே வராத அளவுக்கு அடைச்சு வச்சுட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த மனைவி என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவர் வெளியே போன உடனேயே யார் மூலமோ ஒரு ஆள் மூலமா அனுப்பி, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு தாயார் வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டேன், கணவர் அனுமதிக்கல, அது மட்டும் இல்லாமல் என்னை தடுத்து வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தியை அனுப்பி விட்டாங்க. உடனே அந்த மனைவியுடைய வீட்டுக்காரங்க, அவங்க அம்மா அவங்க தாயார் வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்ன அவன் அவ்வளோ இது காட்டுறது, பெத்த தாய் வீட்டுக்கு போக வேண்டான்னு என்ன தடுக்கிறது, இன்னும் நம்ம ஆளுக்கு இப்போ எப்படி அது மாதிரி அவர் அவங்க ரொம்ப ரோஷம் கொண்டு அந்த பெண்ணை மாடியிலிருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு போறதுக்கு வெளியே வந்துட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவர் கரெக்டா அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வர்றாரு. கணவர் வந்த உடனே பார்க்கிறாரு, மனைவியுடைய குடும்பத்தாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து மனைவியை கூட்டு போறதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவர் என்ன செய்தாரு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கான அழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சுட்டாரு. வர வச்சு அந்த குடும்பம் இந்த குடும்பம் ரெண்டு குடும்பமும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறது. வாக்குவாதம் ஆனவுடன் வாக்குவாதம் முத்தி கைகலப்பில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் தகராறு வந்த உடனேயே இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக என்ன செய்தாருன்னு சொன்னா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் கூட்டு பேசிக்கலாம்லாம் சொல்லலை. உடனே அந்த கூட்டத்தார்கள் அத்தனை பேரையும் பள்ளியாசலுக்கு வர சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொன்னாங்க. வந்து ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கின்றவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சித்து கணவன் மனைவி ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு அவங்களையும் சண்டை போட்டவங்களையும் சேர்த்து விட்டு அனுப்புனாங்க. பள்ளிவாசலுக்கு வந்த பிரிச்சு குடுன்னு தான் வர்றாங்க. நிறைய பேர் சேர்றதுக்கு வரல. பள்ளிவாசலுக்கு பஞ்சாயத்து பிரச்சனைன்னு வரும்போது என்னத்துக்கு வர்றாங்கன்னா, சேர்றதுக்கான முயற்சி எல்லாம் முடிஞ்சாச்சு. சேரணுங்கிற நோக்கத்தில் வர்றதில்லை, பிரியணுங்கிற நோக்கத்தில் வர்றது. அதுக்காக பள்ளிவாசல் இருக்குது, அதுக்காக இமாம் இருக்கிறாரு, அதுக்காக நிர்வாகம் இருக்குது. அப்ப இது மாதிரியான பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் என்ன செய்துவிடும், ஈமானை பறித்து விடும், ஈமானை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். யாருக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கக்கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் மேல கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுவதாக தெரிந்தாலும் கூட நாம் அவருக்கு மத்தியில் அதை தொலைத்து விட்டு, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ தப்பா நீங்க நினைச்சிருக்கீங்க, அவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி நல்ல மெத்தை தான் உருவாக்க வேண்டுமே தவிர, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது, இது மோசமான குணமாகும். இதைத்தான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பு செய்கிறார்கள். இது மாதிரியான தன்மைகள் என்ன செய்தனோ அவர்களுடைய அவர்கள்ட்ட ஈமான் இல்லாமல் ஆக்கிவிடும். அவர் உள்ளத்திலே இருந்து அதாவது மொட்டை அடிப்பது என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மொட்டை அடிக்கும் போது எவ்வளவு சுத்தமா வந்து வலிச்சு விட்டுறானோ அதுபோல ஈமானை அப்படியே துடைத்து வலித்து விடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல் இந்த செயல் என்பதை இங்கே அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறேன். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கூட நம்ம ஏன் இந்த வாபியத்தில் உள்ளவங்களை ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னால் இதுதான் காரணம். அல்லாயிரம் ஆண்டுகளாக அல்லாஹால யார குரான்ல ரொம்ப சிறப்பு படுத்தி சொல்கிறான், அப்படிப்பட்ட நபிமார்களை, சுலதாக்களை, சாலிகீன்களை, முத்தக்கியன்களை எல்லாம்
தரமாறியான வார்த்தைகளால் சொல்லி இந்த சமுதாயத்தை அவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற அந்த அந்த அன்பையும் அந்த மதிப்பையும் அந்த ஒரு மானசீகமான ஒரு தொடர்பு நம்ம குரான தொழுகையில் ஓதலையா இஹதின சிராத்தல் முஸ்தகீம சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யாரெல்லாம் நீ எப்படிப்பட்டவர்களுக்கு நீ உன்னுடைய அதாவது ஞாபகத்தை கொடுத்தாயோ அந்த நபர்கள் சென்ற வழியிலே எங்களுக்கும் நீ வழிகாட்டு அப்படின்னு அல்லாட துவா கேட்கிறோம். அப்ப அந்த அல்லாவுடைய ஞாபகத்தை பெற்ற அந்த அருளை பெற்ற யார் அடியார்கள் யாருன்னு சொன்னா நபிமார்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் இவங்கதான் சித்திகீன்கள் இவங்கதான் அந்த அருளை பெற்றவங்க. அவங்களை எல்லாத்தையும் தாறுமாற பேசி கேவலமா பேசி அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு அவங்க துரோகம் செய்தாங்கிற மாதிரியான ஒரு மாயை வந்து மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி ஒரு மானசீகமான அந்த தொடர்பை அதிலிருந்து விலக செய்து விடுகிறார்கள் இந்த அவருடைய பேச்சின் காரணமாக. இது யாரு செய்யக்கூடிய வேலைன்னா யூதர்கள் செய்கின்ற வேலை. யூதர்களுக்கு தான் அந்த மாதிரி நெய்மார்கள் மேல அதிருப்தியை உண்டாக்குறது, வெறுப்புணர்ச்சி உண்டாக்குறது, நல்லவர்கள் மேல வெறுப்புணர்ச்சி உண்டாக்குறது. அதே செயலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம் தூய வடிவத்தில் இஸ்லாத்தை சொல்கிறோம் என்று சொல்லுகிற சிலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களிடத்தில் ஈமான் துடை தெளிவிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமான் வச்சிருக்க மாட்டான். என்ன பாருங்களேன், அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதையும் மரணிக்குகிற போது முஸ்லீமாக மரணிக்க மாட்டார்கள். கபரிலே கொண்டு வைத்தாலும் கூட கிபிலாவின் பக்கமாக அவர்கள் முகம் இருக்காது, திரும்பித்தான் போகும். அவ்வளவு மோசமான செயல் இந்த செயல். எனவே இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம முடிந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே சமாதான பணியில் ஈடுபட்டு அதை ஒரு கடமையாக நினைத்து செய்கின்ற முறையிலே நாம் ஈடுபட வேண்டும். நமது குடும்பங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, யாருக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இஸ்லாம் நம்மின் மீது சுமத்தி இருக்கிற ஒரு கடமை என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த சமுதாயத்தை ஒற்றுமை மிக்க சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ் தஆலாவுடைய அநேக நியமத்துகளை பெறுகின்ற சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ்.